4. மீறுதலின் விளைவுகள். தர்த்தியாக ஆவியை வளர்த்துக்கொள்ள சாலமோன் தவறிவிட்டான். ஊதாரியாகவும் கொடுமைக்காரனாகவும் அவன் மாறியதற்கு மிக முக்கியமான காரணம் அதுதான். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்னும் தேவ கட்டளையை மக்களிடம் சீனாய்மலை அடிவாரத்தில் மோசே தெரிவித்தான். யாத்திராகமம் 25:8. இஸ்ரவேலர் அதை நிறைவேற்ற போதுமான காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கு ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். யாத்திராகமம் 35:21. பரிசுத்த ஸ்தலம் கட்ட மிகப் பிரமாண்டமான ஆயத்தம் அவசியப்பட்டது. விலையேறப்பெற்ற பொருட்கள் ஏராளம் தேவைப்பட்டன. ஆனால் மக்கள் மனதார கொடுத்த காணிக்கைகளை மட்டுமே தேவன் ஏற்றுக்கொண்டார். மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக என்றே மோசே மூலம் மீண்டும் மீண்டும் அறிவித்தார். யாத்திராகமம் 25:2. உன்னதமானவர் வாசம் பண்ண ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண அதற்கு முதல் தேவை தர்த்தியாக ஆவியும் தேவபக்தியுமாகும். ஆலயம் கட்டுவதற்கான பொறுப்பை சாலமோனிடம் தாவீது ஒப்படைத்த சமயத்திலும் அதுபோன்ற தர்த்தியாக அழைப்புதான் கொடுக்கப்பட்டது. அங்கு கூடியிருந்த திரளானவர்களிடம், இப்போது இஸ்ரவேலர்களில் எத்தனை பேர் ஆலயப் பணிக்காக உங்களை கர்த்தருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்டான் தாவீது. 1 Samuel 29:5. ஆலயம் கட்டுகிறவர்கள் தங்களையே மனதார கொடுக்க வேண்டும். இந்த அழைப்பை எப்பொழுதும் நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். வனாந்தர ஆசரிப்புக் கூடாரத்தை கட்டுகிற வேலைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதருக்கு தேவன் விசேஷித்த திறமையும் ஞானமும் அருளியிருந்தார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் பெசலையேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்துச் செய்ய அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்தரத்து அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார். சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும் படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலையேலும் அகோலியாபும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்யத் தொடங்கினார்கள். யாத்திராகமம் 35:30-35. 36:1. தேவன் தேர்ந்தெடுத்த பணியாட்களோடு பரலோக அறிவுஜீவிகளும் ஒத்துழைத்தார்கள். அந்த பணியாட்களின் வம்சாவளியினர் தங்கள் முற்பிதாக்களுக்கு அருளப்பட்ட திறன்களை பெருமளவில் பெற்றிருந்தனர். யூதா கோத்திரத்தாரும் தான் கோத்திரத்தாருமாகிய இவர்கள் சில காலம் தாழ்மையோடு சுயநலமில்லாமல் இருந்தனர். ஆனால் தேவன் மேலிருந்த பற்றையும் சுயநலமின்றி அவரை சேவிக்கிற ஆசையையும் தங்களை அறியாமலேயே படிப்படியாக இழந்தார்கள். அவர்கள் செய்த விசித்திர வேலைகளின் வேலைப்பாட்டு திறன்களுக்கேற்ப அதிக சம்பளம் கேட்டார்கள். சில தருணங்களில் கேட்டபடி அதிக சம்பளம் கிடைத்தது. பல சமயங்களில் அப்படி கிடைக்கவில்லை. அதிக சம்பளம் கிடைக்காதவர்கள் பிரதேசங்களுக்கு வேலை தேடிச் சென்றனர். முன்னோர்கள் முன்மாதிரியாகத் திகழ்ந்தவர்கள். அவர்கள் உள்ளத்தில் தர்த்தியாக ஆவி நிறைந்திருந்தது. இவர்களோ இச்சிக்கிற ஆவியை உடையவர்களாகி அதிக சம்பளம் வேண்டுமென்று நினைத்தனர். தேவன் தந்த திறமைகளை அஞ்ஞான அரசர்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்தினார்கள். தங்கள் சிருஷ்டிகருக்கு அவமதிப்பை கொண்டுவரக்கூடிய காரியங்களைச் செய்ய தங்கள் தாலந்துகளை செலவழித்தார்கள். மோரியா மலையில் நடந்த தேவாலய கட்டுமானப் பணியை மேற்பார்வையிட இவர்களில் ஒரு நிபுணனைத் தேடினான் சாலோமோன். தேவாலய கட்டட அமைப்பின் ஒவ்வொரு நுணுக்கமான விவரங்களும் எழுத்து வடிவில் சாலோமோனிடம் தரப்பட்டிருந்தது. அதனால் ஆலயப்பணி செய்ய மனமுவந்து வருகிறவர் களை காட்டுமாறு விசுவாசத்தோடு அவன் தேவனிடம் கேட்டிருக்க வேண்டும். செய்ய வேண்டிய வேலைகளை செம்மையா கச்செய்வதற்கான விசேஷத் திறமைகளை தேவன் அவர்களுக்கு அருளியிருப்பார். தேவன் மேல் தனக்குள்ள விசுவாசத்தை செயல்படுத்த அந்த தருணத்தை சாலோமோன் பயன்படுத்தியிருக்க வேண்டும். அவன் அப்படி செய்யவில்லை. யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களுமாகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநூலிலும் வேலை செய்ய அறிந்த ஒருவனை அனுப்புமாறு தீரு ராஜாவுக்குச் சொல்லி அனுப்பினான் சாலமோன். 2:7 ஈராம் என்பவனை பெனிக்கேயாவின் ராஜா அனுப்பினான். அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான். 14 ஈராம் தன் தாயின் வழிப்படி அகோலியாவின் வம்சத்தைச் சேர்ந்தவன். சில 100 வருடங்களுக்கு முன்பு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு தேவன் விசேஷித்த ஞானத்தை அந்த அகோலியாபிற்கு வழங்கியிருந்தார். சுயநலமின்றி தேவனுக்குச் சேவை செய்யக்கூடிய ஒருவன்தான் சாலமோனின் வேலையாள் குழுவின் தலைவனாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட தன்மை எதுவும் இல்லாத ஒருவன் அந்த பதவிக்கு வந்தான். இந்த உலகத்தை தன் தெய்வமாக போற்றி வந்தவன் அவன். அவன் நாடி நரம்புகளின் ஒவ்வொரு பகுதியிலும் சுயநல நியதிகள்தாம் ஊறிக் கிடந்தன. தனக்கிருந்த விசேஷ திறமைகளின் நிமித்தம் அதிக சம்பளம் வேண்டினான் ஈராம். அவனிடம் காணப்பட்ட இந்த தவறான நியதிகளை படிப்படியாக அவன் கூட்டாளிகளும் ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவனோடு சேர்ந்து வேலை செய்யச் செய்ய தாங்கள் பெற்ற சம்பளத்தை அவன் பெற்று வந்த சம்பளத்தோடு ஒப்பிடும்படியாக தூண்டப்பட்டார்கள். எனவே தாங்கள் செய்து வந்த பணியின் பரிசுத்தத் தன்மையை அவர்கள் மறந்து போனார்கள். சுயத்தை மறுக்கும் மனநிலை அவர்களிடமிருந்து விலகிப் போய்விட்டது. அதற்கு பதிலாக இச்சிக்கும் ஆவி அவர்கள் மனதில் குடிகொண்டது. அதிக சம்பளம் வேண்டுமென்று வற்புறுத்தினார்கள். அப்படியே அவர் கழுக்கும் கொடுக்கப்பட்டது. அங்கு செயல்பட்டு வந்த இந்த மோசமான தன்மைகளின் பாதிப்பு சகல ஆராதனை முறைகளிலும் புகுந்தது. ராஜ்யம் முழு தும்பரவியது. அதிக சம்பளம் வேண்டி அதை பலர் பெற்றுக்கொண்டதால் சுகபோகமாகவும் ஊதாரித்தனமாகவும் வாழ அவர்களுக்கு அது வாய்ப்பாக அமைந்தது. தரித்திரரை பணக்காரர்கள் உடுக்கினார்கள். தர்த்தியாக மனநிலை கிட்டத்தட்ட ஒளிந்து போனது. நீடித்த விளைவுகளை ஏற்படுத்திய இத்தகைய தன்மைகள் உருவானதற்கு ஒரு முக்கிய காரணமுண்டு. மனிதர்களிலேயே ஞானியாக ஒரு சமயத்தில் எண்ணப்பட்ட சாலமோன் இப்போது தன் தேவனை மறந்து போனதுதான் அந்த காரணம். வனாந்தர ஆசரிப்புக் கூடாரம் கட்டினவர்களுக்கும் சாலோமோன் கட்டின தேவாலயப் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கும் இடையே மனநிலையிலும் நோக்கத்திலும் மாபெரும் வித்தியாசங்கள் இருந்தன. இதில் மிக முக்கியமான பாடம் உள்ளது. சாலோமோன் காலத்தில் ஆலயம் கட்டினவர்கள் சுயநலத்தை நாடினார்கள். அதுபோலவே இந்தைய உலகிலும் சுயநலக்காரர்கள் பலர் இருக்கிறார்கள். உலகில் இன்று சுயநலம் ஆளுகை செய்கிறது. உயர் பதவியையும் அதிக சம்பளத்தையும் இச்சிக்கிற ஆவிதான் இந்த காலத்திலும் எங்கும் பரவி கிடக்கிறது. வனாந்தர ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினவர்களிடம் காணப்பட்ட தன்னார்வச் சேவையையும் சுய மறுப்பையும் இந்தைய ஊழியர்களிடம் காண்பது அரிதாயிருக்கிறது. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்களில் இப்படிப்பட்ட மனநிலையையே ஊக்குவிக்க வேண்டும். தம் சீடர்கள் எவ்வாறு ஊழியம் செய்ய வேண்டுமென்பதற்கு நம் தெய்வீக ஆசிரியர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த மனநிலை உள்ளவர்களிடமே என்பினை வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று அவர் சொல்கிறார். 4:19 அவர்கள் சேவைக்கு ஊதியமாக குறிப்பிட்ட தொகை தரப்போவதாக அவர் வாக்களிக்கவில்லை. அவர்கள் அவரைப் போல சுயமறுப்பும் தர்த்தியாகமும் உள்ளவர்களாக வாழ வேண்டியிருந்தது. சம்பளத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. தேவனுக்காக சேவை செய்ய விரும்புகிற நம்முடைய நோக்கத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு உகந்த சேவை செய்ய முதலில் தேவையானவை சுயநலமற்ற அர்ப்பணிப்பும் தர்த்தியாக ஆவியுமே. இவையே இன்றும் என்றும் அவசியம். நாம் அவருக்காகச் செய்கிற சேவையில் சுயநலம் ஓர் இழையளவு கூட ஊடுருவிச் செல்வதை நம் ஆண்டவரும் எஜமானுமானவர் விரும்புவதில்லை. பூலோக பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினவர்களிடம் பரிபூரணத்தின் தேவன் எதிர்பார்த்த அதே திறமையோடும் மதிநுட்பத்தோடும் ஞானத்தோடும் செம்மையோடும் நாம் வேலை செய்ய வேண்டும். சுயநலத்தை பலிபீடத்தின் மேல் வைத்து அதை ஜீவபலியாக எரித்தால்தான் நம் மேன்மையான தாளந்துகளும் உன்னதமான சேவைகளும் தேவனுக்கு ஏற்புடையவையாகும். இதனை ஞாபகத்தில் வைத்து நாம் சகல வேலைகளையும் செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ராஜா சரியான நியதிகளிலிருந்து விலகி இறுதியில் விழுந்து போனதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. தேவனுக்கு மாத்திரமே உரிய மகிமையை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் இச்சைக்கு அவன் பணிந்து கொடுத்ததுதான் அந்த காரணம். தேவாலயத்தை கட்டும் பணி சாலமோனிடம் ஒப்படைக்கப்பட்ட நாள் முதல் அது முடியும் வரையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரி நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதே அவன் நோக்கமாக இருந்தது. 2 ஆகமம் 6-7. தேவாலய பிரதிஷ்டையின் போது அங்கு கூடியிருந்தவர்கள் முன்பாக அந்த நோக்கம் முழுவதும் வெளிப்பட்டது. அங்கு என் நாமம் விளங்கும் என்று ஏகோவா சொன்னதாக ராஜா தனது ஜபத்தில் தெரிவித்தான். 1 ராஜாக்கள் 8:29. தேவனுடைய மகத்துவம் சகல தேசங்களிலும் பரவ இருந்ததால் தூரதேசத்திலிருந்து அந்நிய ஜாதியார் வந்து தேவனிடம் வேண்டிக் கொள்ளும்போது தேவன் அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டுமென்று சாலமோன் ஜெபித்தான். அது அவருடைய பிரதிஷ்டை ஜபத்தில் நம் மனதை தொடுகிற பகுதிகளில் ஒன்று. அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே என்று வேண்டினான் ராஜா. அங்கு வந்து தொழுது கொள்ளப் போகிற அந்நியர் ஒவ்வொருவருக்காகவும் சாலமோன் பின்வருமாறு விண்ணப்பித்தான். பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலைப் போல் உமக்கு பயப்படும் படிக்கும், நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும் படிக்கும், உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் தேவரீர் செய்வீராக என்று ஜெபித்தான். 42-43.
கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்களெல்லாம் அறியும்படியாக தேவனுக்கு உண்மையும் உத்தமுமாக இருக்க வேண்டுமென்று அந்த ஆராதனையின் முடிவில் இஸ்ரவேலருக்கு புத்தி சொன்னான் சாலமோன். 60 சாலமோனைவிட பெரியவரான தேவனே அந்த தேவாலயத்தை வடிவமைத்தவர். தேவ ஞானமும் மகிமையும் அதில் வெளிப்பட்டது. இந்த உண்மையை அறியாதவர்கள் அதை வடிவமைத்துக் கட்டினவன் சாலமோன் என்று புகழ்ந்தார்கள். ஆனால் தான் தான் தேவாலய கட்டடத்தை திட்டமிட்டதாகவும் கட்டி முடித்ததாகவும் சாலமோன் உரிமை கொண்டாடவில்லை.
சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனைச் சந்திக்க வந்தபோதும் அவன் அவ்வாறே நடந்து கொண்டான். அவனுடைய ஞானத்தையும் அவன் கட்டின மகிமையான ஆலயத்தையும் பற்றி அவள் கேள்விப்பட்டு விடுகதைகளினால் அவனை சோதிக்க தீர்மானித்திருந்தாள். தானே அவனுடைய பிரசித்தியான வேலைப்பாடுகளை நேரில் காண விரும்பினாள். மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமை நோக்கி நெடுந்தூரம் பயணித்து வந்திருந்தாள். அவள் சாலமோனிடம் வந்தபோது தன் மனதிலிருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அவனிடத்தில் இயற்கையின் இரகசியங்கள் குறித்து அவள் கேட்டாள். இயற்கையின் தேவனான மகத்துவ சிருஷ்டிகர் பற்றி சாலமோன் அவளுக்கு போதித்தான். உன்னதமான பரலோகத்தில் வாசம் செய்கிறவரும் சகலத்தையும் ஆளுபவருமாய் அவர் இருக்கிறாரென்று சாலமோன் சொல்லிக் கொடுத்தான். சாலமோன் அவள் கேட்டவைகளையெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்கக் கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை. 1 ராஜாக்கள் 10:1-3. 2 ஆகமம் 9:1-2.
சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரமனையையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டாள். உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணுமட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் என்று அறிக்கையிட்டாள். 1 ராஜாக்கள் 10:4-8. இரண்டாம் நாளாகமம் 9:3-6 அந்த ராஜஸ்திரீ திரும்பிச் செல்வதற்குள் தன்னுடைய ஞானத்திற்கும் செழிப்புக்கும் ஆதாரமானவரை பற்றி அவளுக்கு முற்றிலும் போதித்திருந்தான் சாலமோன். எனவேதான் அவள் மனிதரை புகழாமல், உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவராக, கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று போற்றும்படி ஏவப்பட்டாள். முதலாம் ராஜாக்கள் 10:9. சகல ஜனங்கள் மத்தியிலும் தேவதன்மை பற்றிய இப்படிப்பட்ட ஒரு தாக்கம்தான் ஏற்பட வேண்டும். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முகதரிசனத்தை தேடினபோது, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரும் சர்வலோகத்தையும் ஆளுகிறவரும் சர்வ ஞானியுமான தேவனை பயபக்தியுடன் சுட்டிக்காட்டி தன் தேவனையே மகிமைப்படுத்தினான் சாலமோன். ஆனாலும் அவன் தொடர்ந்து அப்படியே இருந்துவிடவில்லை. 2:9-23. தன்னை நாடி வந்தவர்களின் கவனத்தை தனக்கு ஞானமும் ஐசுவரியமும் மகிமையும் தந்த தேவனை நோக்கி திருப்புகிற தாழ்மையான சிந்தையில் சாலமோன் தொடர்ந்து நிலைத்திருந்திருப்பானானால் அவன் வரலாறு எவ்வளவு மேன்மையாக அமைந்திருக்கும். அவனுடைய நற்பண்புகளை பதிவு செய்த வேதாகமும் அவன் விழுகை பற்றிய உண்மையை அறிவிக்கவும் தவறவில்லை. புகழின் உச்சிக்குச் சென்று செல்வச் செழிப்பின் நன்மைகள் நிறைந்த போது சாலமோன் குழம்பிப் போய் தன் சமநிலை தவறி வீழ்ச்சியடைந்தான். உலக மனிதர்கள் அவனை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருந்ததால் அந்த முகசுத்துதி களை எதிர்த்து அவனால் நெடுநாட்கள் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. தேவனை மகிமைப்படுத்தும்படி அவனுக்கு ஞானம் அருளப்பட்டது. அவனோ அதை நினைத்து அகந்தை கொண்டான். இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஈடு இணையற்ற அழகோடு திட்டமிட்டு அந்த கட்டடத்தை கட்டினார்கள். அதன் பெருமைக்குரிய தேவனை மட்டுமே மனிதர்கள் புகழ்ந்திருக்க வேண்டும். அதற்கு பதில் தன்னை புகழ அவன் இடங்கொடுத்து விட்டான். இவ்வாறுதான் ஏகோவாவின் ஆலயமானது சாலமோனின் தேவாலயம் என்று தேசம் முழுவதிலும் அழைக்கப்படலாயிற்று. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவருக்கு சொந்தமான மகிமையை மனிதன் தனக்கு சொந்தமாக்கினான். பிரசங்கி 5:8. நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று சாலமோன் சொன்ன ஆலயம் இன்றும் கூட ஏகோவாவின் ஆலயம் என்று அழைக்கப்படாமல் சாலமோனின் தேவாலயம் என்றே பெரும்பாலும் அழைக்கப்படுகிறது. 2:6-33. பரலோகம் தனக்கு அருளியிருக்கிற ஈவுகளுக்கான கனத்தை தனக்குச் செலுத்துமாறு அனுமதிப்பதுதான் மனிதனின் மிகப்பெரும் பலவீனமாக இருக்கிறது. மெய்க்கிறிஸ்தவனொருவன் தேவனையே சகலத்திலும் முதலும் கடைசியும் முக்கியமுமாக, எத்தகைய பேராசையான நோக்கங்களாலும் தேவன் மேலான அவனுடைய அன்பை கொடுக்க முடியாது. அவன் உறுதியோடும் விடாமுயற்சியோடும் தன் பரலோகப் பிதாவிற்கு மகிமையை கொடுப்பான். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போதுதான் நம்முடைய உணர்வுகள் தெய்வீக கண்காணிப்பின் கீழ் இருக்கும். அப்போதுதான் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வல்லமையையும் அறிவார்த்தலையும் வளர்த்து கொள்ள முடியும். தெய்வீக ஆசிரியரான இயேசு தம் பிதாவின் நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்தினார். பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிக்குமாறு அவர் தம்முடைய சீடர்களுக்கு போதித்தார். மத்தேயு 6:9. எனவேதான் மகிமை உம்முடையது என்று பிதாவிடமுத்துக்கொள்ள அவர்கள் மறக்கவில்லை. மத்தேயு 6:13. மனிதரின் கவனத்தை தம்முடைய வல்லமைக்கு ஆதாரமானவரை நோக்கி திருப்பிவிடுவதில் மாமருத்துவராம் இயேசு கவனமாக இருந்தார். எனவேதான் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைக்கிறதையும் சப்பாணிகள் நடக்கிறதையும் அந்த திரளான ஜனங்கள் கண்டபோது அவரை மகிமைப்படுத்தாமல் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மத்தேயு 15:31. தாம் சிலுவையில் அறையப்படுவதற்குச் சற்று முன்பாகச் செய்த அற்புதமான ஜபத்தில், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும், நீதியுள்ள பிதாவே உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்திலிருக்கும் படிக்கும், நானும் அவர்களிலிருக்கும் படிக்கும். உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்று வேண்டிக் கொண்டார் கிறிஸ்து. யோவான் 17:4-25-26.
ஞானி தன் ஞானத்தைக் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தமத்தைக் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐசுவரியவான் தன் ஐசுவரியத்தைக் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதைக் குறித்தே மேன்மை பாராட்டக் கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 9:23-24.
தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. சங்கீதம் 69:30. வெளிப்படுத்தல் 4:11. சங்கீதம் 86:12. 34:3.
இப்படி செய்வதற்கு பதிலாக இஸ்ரவேலர் தங்கள் சுய மகிமையை தேடினார்கள். அவர்களிடம் தியாக மனப்பான்மை இல்லாமல் போய்விட்டது. மேலும் அவர்களுக்கான தேவதிட்டத்திலிருந்து இன்னொரு விதத்திலும் தடம் புரள ஆரம்பித்தார்கள். அதாவது, தம்முடைய மக்கள் உலகத்திற்கு ஒளியாக விளங்க வேண்டுமென்கிற தேவனுடைய திட்டத்திலிருந்தும் வழிவிலகினார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மூலம் அவருடைய பிரமாணத்தின் மகிமையை பிரகாசிப்பிக்க வேண்டியிருந்தது. இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்தை பூமியின் சகல தேசங்களுக்கும் மத்தியில் மிக முக்கியமான இடத்தில் வைத்திருந்தார் தேவன். சாலமோனி நாட்களில் வடக்கே ஆமாத் முதல் தெற்கே எகிப்து வரையிலும் மத்திய தரைக்கடலிலிருந்து ஐபிராத் நதி வரையிலும் இஸ்ரவேல் ராஜ்யமானது பரவியிருந்தது. உலக வர்த்தகத்திற்கு ஏதுவான நெடுஞ்சாலைகள் பல இயற்கையாகவே அந்த பகுதிகளின் ஊடே அமைந்திருந்தன. தூரதேசங்களைச் சேர்ந்த வணிகர்கள் எப்பொழுதும் அதன் வழியே போக்கும் வரத்துமாக இருந்தார்கள். இதன் மூலம் சாலமோனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் நல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ராஜாதி ராஜாவின் குணத்தை சகல தேசத்தாருக்கும் வெளிப்படுத்தியிருக்கலாம். தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு போதித்திருக்கலாம். இந்த அறிவை உலகம் முழுவதிலும் இஸ்ரவேலர் பரப்ப வேண்டியிருந்தது. பலமுறை போதனைகள் மூலம் அவரை அறிந்து அவரை நோக்கி பார்க்கும் யாவரும் பிழைக்கும்படி சகல தேசத்தாருக்கு முன்பாக அவர் உயர்த்தப்பட வேண்டியிருந்தது.
சுற்றிலுமிருந்த தேசங்களுக்கு கலங்கரை விளக்கமாக ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு தேசத்தின் தலைவனாக நியமிக்கப்பட்டான் சாலமோன். தேவனையும் அவருடைய சத்தியத்தையும் அறியாத மக்களை பிரகாசிப்பிக்கவும் இஸ்ரவேலரை அந்த வேலைக்கான மாபெரும் இயக்கமாக உருவாக்குவதற்கும் அவன் முயன்றிருக்க வேண்டும். தேவன் தனக்கு தந்த ஞானத்தையும் செல்வாக்கின் வல்லமையையும் அதற்கே அவன் பயன்படுத்தியிருக்க வேண்டும். தெய்வீக போதனைகளை உண்மையாய் பின்பற்றும்படி திரளானவர்களை அதன் மூலம் ஆதாயப்படுத்தியிருக்கலாம். பிற தேசத்தாரின் தீய பழக்கங்களிலிருந்து இஸ்ரவேலை பாதுகாத்திருக்கலாம். அது மகிமையின் தேவனுக்கு பெரும் கனத்தை கொண்டு வந்திருக்கும். சாலமோனோ இந்த உன்னத நோக்கத்தை மறந்தான். தன் நாட்டின் வழியே போக்கும் வரத்துமாயிருந்த பிற நாட்டவருக்கும் தன் நாட்டின் முக்கிய நகரங்களில் தங்கியிருந்த பிற நாட்டவருக்கும் சத்தியம் சொல்கிற வாய்ப்புகளை அவன் பயன்படுத்த தவறிவிட்டான்.
சாலமோனின் இருதயத்திலும் சகலமே இஸ்ரவேலரின் இருதயங்களிலும் ஊழிய நோக்கத்தை தேவன் விதைத்திருந்தார். வியாபார நோக்கம் அதை அகற்றிவிட்டது. அநேக தேசங்களுடன் தொடர்பு ஏற்பட்டதால் கிட்டிய வாய்ப்புகளை சொந்த நலனுக்காக பயன்படுத்தினார்கள். வணிக நுழைவு வாயில்களில் அரணான பட்டணங்களை கட்டி தன் அரசியல் செல்வாக்கை பலப்படுத்த முயன்றான் சாலமோன். சிரியா எகிப்து சாலையில்
யோப்பாவிற்கு அருகாமையில் அமைந்திருந்த கேசேரை திரும்ப கட்டினான். யூதாவின் மையப்பகுதியிலிருந்து கேசேருக்கும் கடற்கரைக்கும் செல்லும் நெடுஞ்சாலையின் நுழைவு வாயிலாக அமைந்திருந்த பெத்தரோனையும் திரும்ப கட்டினான். அந்த பட்டணம் எருசலேமிற்கு மேற்கே இருந்தது. எருசலேமிலிருந்து வடதிசையில் சென்ற தமஸ்கு எகிப்து வணிகச் சாலையிலிருந்த மெகிதோவையும் திரும்ப கட்டினான். கிழக்கிலிருந்து சென்ற வணிகச் சாலைகளின் ஓரமாக அமைந்திருந்த வனாந்தரத்தாந்தரத்திலுள்ள தத்மூரையும் அவன் திரும்ப கட்டினான். இரண்டாம் நாளாகமம் 8:4. இந்த பட்டணங்களெல்லாம் அரணான கோட்டைகளுடன் கட்டப்பட்டிருந்தன. ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திரக்கரையிலே
ஏ செய்வித்தான் சிவந்த சமுத்திரத்தின் முகத்துவாரத்தில் வர்த்தக வசதிக்கான அனுகூலங்கள் ஏற்பட்டன. தீருவின் திறமைமிக்க கப்பலோட்டிகள் சாலோமோனுடைய வேலைக்காரரோடே கூட இந்த கப்பல்களில் ஆட்களை ஏற்றிக்கொண்டு பயணித்து ஓப்பீருக்குப் போய் அவ்விடத்திலிருந்து பொன்னையும் மிகுந்த வாசனை மரங்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள். இரண்டாம் நாளாகமும் 8:18. முதலாம் ராஜாக்கள் 9:26-28. 10:11. ராஜாவுடைய வருமானமும் அவர் குடிமக்கள் பலருடைய வருமானமும் அதிகமாக பெருகியது. ஆனால் அதற்கு அவர்கள் கொடுத்த விலைதான் என்ன? தேவ வார்த்தைகள் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் பேராசையும் குறுகிய பார்வையும் உடையவர்களாக இருந்ததால் அந்த நெடுஞ்சாலைகளில் கூட்டம் கூட்டமாகச் சென்று வந்த எண்ணற்றோர் ஏகோவாவை அறியாமலேயே போக வேண்டியதாயிற்று. பூலோக வாழ்வில் கிறிஸ்து சென்ற வழிக்கும் சாலோமோன் சென்ற வழிக்கும் மாபெரும் வித்தியாசங்கள் இருந்தன. இரட்சகர் சகல வல்லமையையும் பெற்றிருந்த போதும் அதை ஒருபோதும் தம் சுயநன்மைக்காக பயன்படுத்தியதில்லை. உலகத்தை கைப்பற்ற வேண்டும், உலக மேன்மையை பெற வேண்டும் என்பது போன்ற எத்தகைய எண்ணமும் மனித இனத்திற்கான அவருடைய பூரண சேவையை களங்கப்படுத்தவில்லை. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார் அவர். மத்தேயு 8:20. இன்றைய அவசர அழைப்புக்கு செவி கொடுத்து எஜமானனுடைய சேவையைச் செய்ய வருகிற எவரும் அவருடைய வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இரட்சகர்தாம் சென்ற இடங்களிலெல்லாம் தமக்கு கிடைத்த வாய்ப்புகள் அனைத்தையும் ஊழியத்துக்கு சாதகமாக்கிக் கொண்டார்.
அங்குமிங்குமாக அலைந்து திரிந்த அவர் இடையிடையே கப்பர்நகூமில் தங்குவதுண்டு. அதனால் அது அவருடைய சொந்த நகரம் என்று அழைக்கப்பட்டது. மத்தேயு 9:1. தமஸ்குவிலிருந்து எருசலேமுக்கும் எகிப்திற்கும் மத்திய தரைக் கடலுக்கும் செல்லும் நெடுஞ்சாலையில் கப்பர்நகூம் அமைந்திருந்ததால் இரட்சகரின் ஊழியத்திற்கு பொருத்தமான இடமாக அது திகழ்ந்தது. பல தேசங்களிலிருந்தும் மக்கள் அந்நகரம் வழியாகச் சென்றார்கள். இளைப்பார அங்கு தங்கினார்கள். சகல தேசங்களிலிருந்தும் வெவ்வேறு நிலையிலுள்ளவர்கள் அங்கு வந்தார்கள். அவர்களை இயேசு அந்த நகரத்தில் சந்தித்தார். அவர்கள் மூலம் அவருடைய போதனைகள் மற்ற தேசங்களையும் அங்கிருந்த பல குடும்பங்களையும் சென்றடைந்தன. இதன் வாயிலாக மேசியாவை சுட்டிக்காட்டின தீர்க்க தரிசனங்கள் மேல் மக்களுக்கு ஆர்வம் எழுந்தது. மக்களின் கவனம் இரட்சகரை நோக்கி ஈர்க்கப்பட்டது. அவருடைய ஊழிய பணியின் நோக்கம் உலகத்தாருக்கு வெளிப்பட்டது. இஸ்ரவேலரின் நாட்களைவிட இன்றைய நாட்களில் சகலவித ஆண்களோடும் பெண்களோடும் தொடர்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ளன. போக்குவரத்துக்கான வழிமுறைகளும் 1000 மடங்கு பெருகியுள்ளன.
உன்னதமானவருடைய இன்றைய தூதுவர்களும் இக்கால நெடுஞ்சாலைகளில் கிறிஸ்துவைப் போல பணி செய்ய வேண்டும். ஏனெனில் பிரயாணத்திற்காக உலகின் எல்லா பகுதிகளிலிருந்து வந்து கொண்டும் போய்கொண்டுமிருக்கிற ஏராளமானவர்களை அவர்கள் அங்கு சந்திக்கக்கூடும். இயேசுவைப் போல தேவனில் தங்களை மறைத்தவர்களாக சுவிசேஷ விதையை விதைக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தின் விலையுயர்ந்த சத்தியங்களை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும். அது அவர்கள் மனத்திலும் இருதயத்திலும் ஆழமாக வேர்விட்டு நித்திய ஜீவனுக்கேது வாகத் துளிர்விடும்.
உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்ற இஸ்ரவேலர் அழைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்களும் அவர்கள் அரசனும் அதிலிருந்து விலகினார்கள். அந்நாட்களில் அவர்கள் செய்த தவறு தரும் பாடங்கள் முக்கியத்துவம் நிறைந்தவை. தாங்கள் தவறும்படி அவர்கள் எதில் பலவீனராக காணப்பட்டார்களோ அதில் இன்றைய இஸ்ரவேலர்கள்
அதாவது கிறிஸ்துவினுடைய மேய்ச்சபையின் பரலோக பிரதிநிதிகள் பலவான்களாய் காணப்பட வேண்டும். மனிதனிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவதும் இறுதி தீர்ப்புக்கான நாளை முன்னறிவிப்பதும் அவர்கள் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சாலமோன் ஆளுகையின் நாட்களில் இஸ்ரவேலரை மேற்கொண்ட அதே தாக்குதல்களை இன்றும் நாம் சந்தித்தாக வேண்டும். சகல நீதிக்கும் எதிரியானவனுடைய வல்லமைகள் வலுப்பெற்றுள்ளன. தேவனுடைய வல்லமையால் மாத்திரமே நாம் வெற்றி பெற முடியும். ஆத்துமாக்களை இரட்சிப்பதற்கான ஒவ்வொரு தருணத்தையும் ஞானமாக பயன்படுத்தும்படி நாம் நம்மை நம்பாமல் சுய மறுப்பின் ஆவியை உடையவர்களாக தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும். நமக்கு முன்னிற்கும் போராட்டம் அதற்கே நம்மை அழைக்கிறது. மனிதரைக் காட்டிலும் தேவனை மகிமைப்படுத்தினார் இயேசு. சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டிய நிலையில் இருந்தவர்களுக்கு அன்போடும் உற்சாகத்தோடும் சேவை செய்தார். இவற்றில் கிறிஸ்துவின் தர்த்தியாக மனப்பான்மை அன்று வெளிப்பட்டது. இன்று பாவ இருளில் விழுந்து கிடக்கிற உலகத்தாருக்கு பரிசுத்தத்தின் மேன்மையை அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு தேவசபையினர் வெளிப்படுத்த ஒற்றுமையோடு முன்னேற வேண்டும்.
அப்போது தேவசபை அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்.